பணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோத
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பர்களே வணக்கம். இன்றைய தியானம் அஸ்பர்ஷ யோகம். என் ஆறுகிறே, நீ எனக்கு புறம்பாய் இருந்தால் அல்லவோ நான் உன்னை வந்தடைதல் என்பது ஏற்படுகின்றது. நீயே நான் என்று உணர்ந்திருப்பேனாக. துணிகளை போட்டு மூடி ஒரு மனிதனை மறைத்து வைத்து விடலாம். அறைக்குள் மூடி அவனை மறைத்தும் வைத்து விடலாம். ஆனால் அவனிடத்திருந்தே அவனை மறைக்க முடியாது. தன் பிரஜையினின்று மனிதன் எந்த அவஸ்தையிலும் பிரிவதுமில்லை, பின்பு அதனோடு சேர்வதுமில்லை. யாண்டும் பிரங்கை சொரூபமாக அவன் இருக்கின்றான். தன் யதார்த்த சொரூபத்தை அவன் புதிதாக போய் தொடுவதில்லை. தான் தன் மயமாயிருப்பதே அஸ்பர்ஷ யோகம், அதாவது தொடாத யோகம். மாயா விகார மலமொழி சித்தாவத்தை தேயா அருளை தொடரும் நாள் என்னாளோ என்பது தாயுமானவர் வாக்கு. வணக்கம் அன்பர்களே. நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல் நலம், நட்பு ஆகியவற்றை பலப்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தியானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அளிக்கும். புதனோ செல்வம், வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும் மேன்மையும் அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம், மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள், உயர் புகழ் அழைக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம்.
யார் பிள்ளை என்ற போது பிள்ளையார் என்று பேர் கொண்டு வந்த பிள்ளை, ஒரு முதற் கடவுளாய் அருளும் பிள்ளை, ஒரு முதற் கடவுளாய் அருளும் பிள்ளை, நீ தொழுவோர்க்கு துணை நின்று காக்கும் பிள்ளை. யார் பிள்ளை என்ற போது பிள்ளையார் என்று பேர் கொண்டு வந்த பிள்ளை. சக்திக்கும் சிவனுக்கும் மூத்த பிள்ளை, நவசக்தி எல்லாம் கொண்டு வந்த பிள்ளை. தாய் தந்தை உலகின்றி சொன்ன பிள்ளை, அந்த தத்துவம் நிலைத்திட செய்த பிள்ளை, அந்த தத்துவம் நிலைத்திட செய்த பிள்ளை. யார் பிள்ளை என்ற போது பிள்ளையார் என்று பேர் கொண்டு வந்த பிள்ளை. பிரியனாய் வந்த பிள்ளை, உயர் வேதங்கள் போற்றிடும் அரிய பிள்ளை. மூஞ்சுரு வாகனம் கொண்ட பிள்ளை, நம்மை முன்னின்று காத்திடும் பெரிய பிள்ளை, நம்மை முன்னின்று காத்திடும் பெரிய பிள்ளை. யார் பிள்ளை என்ற போது பிள்ளையார் என்று பேர் கொண்டு வந்த பிள்ளை, ஒரு முதற் கடவுளாய் அருளும் பிள்ளை, ஒரு முதற் கடவுளாய் அருளும் பிள்ளை, நீ தொழுவோர்க்கு துணை நின்று காக்கும் பிள்ளை. யார் பிள்ளை என்ற போது பிள்ளையார் என்று பேர் கொண்டு வந்த பிள்ளை.
மோட்சம் என்கின்ற மதுர நிலையை அடைவது எப்படி? ஒரு மரத்திலே பூவிலிருந்துதான் காயும் பழமும் உண்டாகின்றன. பூவாக இருக்கும் பொழுது மூக்குக்கும் பழமாக இருக்கும் பொழுது நாக்குக்கும் ரசமாக இருக்கின்றன. அதாவது மணமாகவும் சுவையாகவும் இருக்கின்றன. பழம் நல்ல மதுரமாக இருக்கின்றது. இந்த மதுரம் வருவதற்கு முன்பு எப்படி இருந்தது? பூவில் கசப்பாகவும், பிஞ்சில் துவர்ப்பாகவும், காயில் புளிப்பாகவும், கனியில் மதுரமாகவும் இருக்கின்றது. மதுரம் என்பதுதான் சாந்தம். சாந்தம் வந்தால் எல்லா பற்றும் போய்விடுகின்றது. பழத்தில் மதுரம் முழுவதுமாக நிரம்பிய உடனே கீழே விழுந்து விடுகின்றது. அதுபோல் இருதயத்தில் எல்லா இடத்திலும் மதுரம் வந்துவிட்டால் தானாகவே எல்லா பற்றும் போய்விடும். புளிப்பு இருக்கும் வரை பற்றிருக்கும். அப்பொழுது காயை பறித்தால் காம்பில் நீர் வரும், காயிலும் நீர் வரும். அதாவது மரமும் காயை விட்டுவிட விரும்பவில்லை, காயும் மரத்தை விட்டுவிட விரும்பவில்லை. ஆனால் நிறைந்த மதுரமாக ஆகிவிட்டால் தானாகவே பற்று போய்விடும், பழமும் இற்று வீழ்ந்துவிடும். அதாவது மரமும் பழத்தை வருந்தாமல் விட்டுவிடுகின்றது, பழமும் மரத்தை பிரிய வருந்துவதில்லை. படிப்படியாக வளர்ந்து மதுரமயமாகி விட்ட ஒவ்வொருவனும் இப்படியே ஆனந்தமாக சம்சார விருட்சத்திலிருந்து விடுபட்டு விடுவான். பழமாக ஆவதற்கு முன்பு ஆரம்ப திசையில் புளிப்பும் துவர்ப்பும் எப்படி வேண்டியிருக்கின்றனவோ அதை போலவே காமம், வேகம், துடிப்பும் எல்லாம் வேண்டியிருக்கின்றன. இவற்றிலிருந்து நாம் ஆரம்ப தசையில் பூரணமாக விடுபட முடியாது. ஆனால் இவையெல்லாம் ஏன் வருகின்றன என்று அடிக்கடி நினைத்தாவது பார்க்க வேண்டும். இப்பொழுது இன்ன உணர்ச்சி வந்ததே, ஆசை வந்ததே, கோபம் வந்ததே, பெருமை வந்ததே, பொய் வந்ததே, இதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இந்த உணர்ச்சி அவசியமாக வருகின்றதா, அனாவசியமாக வருகின்றதா என்று நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நினைக்கவில்லை என்றால் அவை நம்மை ஏமாற்றிவிடும், நாமும் ஏமாறந்து விடுவோம். புளிப்பு இருக்க வேண்டிய சமயத்தில் புளிப்பு வேண்டும், துவர்ப்பு இருக்க வேண்டிய சமயத்தில் துவர்க்க வேண்டும். ஆனாலும் அந்தந்த நிலையோடு நிற்காமல் பிஞ்சு படிப்படியாக பழமாகி கொண்டு வருவதைப் போன்றும் நாமும் மேலும் மேலும் மாதுரியமான அன்பையும் சாந்தத்தையும் நினைத்து கொண்டே வந்தால் நாமாகவே போய் மோட்சத்தை தேட வேண்டாம். எந்த பருவத்தில் எப்படி வேண்டுமோ அப்படி இருந்தால் தானாகவே மோட்சம் என்கின்ற மதுர நிலை நம்மை தேடி வந்துவிடும்.
இல்லை முருகா.
ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசைக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமைய பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிர்தம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
ஸ்ரீமத் பாகவத்தில் 6வது ஸ்கந்தத்திலே பரிஷித் மகாராஜா சுகபிரம்மரை பார்த்து கேள்விகள் கேட்கின்றான். அதிலே ஒரு கேள்வி, சுவாமி, பிராயச்சித்தம் என்று சில கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பாபத்தை போக்குவதற்காக பிராயச்சித்தம் எதற்காக செய்ய வேண்டும்? யானையை குளிப்பாட்டிவிட்டால் அது மீண்டும் மண்ணை அள்ளி தலையில் போட்டுக் கொள்கின்றதே, அது மாதிரிதானே மனிதன் பிராயச்சித்தம் செய்தாலும் திரும்பவும் பாவத்தை பண்ணுகின்றான். அப்படியானால் பிராயச்சித்தினால் பிரயோஜனமில்லையே, அது வீண்தானே. அடியேன் மனதில் இவ்வாறு தோன்றுகின்றது, அதை தெளிவிக்க வேண்டும் என்று சுகபிரம்மத்தை பார்த்து பரிஷித் கேட்டார். பரிஷித் கேட்டதும் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். இந்த மாதிரி நுணுக்கமான கேள்விகளை கேட்பாரை கண்டால் மகான்களுக்கு மிகவும் பிடிக்கும். பரிஷத்தின் கேள்வியை கேட்ட சுகர் சொல்லுகின்றார், பிராயச்சித்தினுடைய தன்மையை நீ தெரிந்துகொள். ஒருவர் பிராயசித்தி கர்மாவாக ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி பாரணை பண்ணி யாத்ரா தானம் செய்து சேத்தாளனம் கிளம்புகின்றார். புண்ணிய நீராடி விட்டு திரும்பி வந்து தசமி ராத்திரி உபவாசம், ஏகாதசி நிர்ஜல உபவாசம், துவாதசி பாரணை என பண்ணி அதற்கப்புறம் சகஸ்ரநாமம் சொல்லி கீதையை பாராயணம் பண்ணி இரவு யோகம் என்ற நிலையில் பகவானை தியானம் பண்ணி கொண்டே இருந்தால் பாபங்கள் அகலும். ஆனால் உபவாசம் இருந்தவருக்கோ உணவு உள்ளே போனதுமே உறக்கம் வருகின்றது. அப்புறம் இரவெல்லாம் எப்படி தியானம் செய்வார்? ஆனால் சாஸ்திரமோ தூங்காதே என்கின்றது. இதற்கு என்ன பண்ணலாம் என்று கேட்டால் ஒரே வழி இருக்கின்றது. பகலவனை கண்ட பணிபோல் பாபம் நம்மை விட்டு விலக வேண்டுமானால் நாராயண நாமத்தை பாராயணம் பண்ண வேண்டும். இதற்கு ஒரு சிறுகதையாக சொல்லுகின்றார். ஒரு மகரிஷி காட்டு வழியே வருகின்றார். மூங்கிலெல்லாம் ஒன்றோடு ஒன்று உரசி தீப்பிடித்துக் கொள்ளுகின்றன, தீப்பிடித்து எரிகின்றன. காட்டை தகிக்கின்றது அக்னி. மகரிஷி பார்த்து கொண்டே இருக்கின்றார், ஐயோ, இவ்வளவு பசுமையான காடு அழிந்து கருகி போய்விட்டதே என்று மிகவும் வருத்தம் அவருக்கு. வெவ்வேறு ஊர்களெல்லாம் வெவ்வேறு இடங்களெல்லாம் சுற்றி முடித்துவிட்டு 3 மாத காலம் கழித்து அந்த வழியிலே திரும்புகின்றார். பார்த்தால் அந்த இடமெல்லாம் கறிக்கட்டையாக இருந்த இடமெல்லாம் பசுமையாகி ஆகிவிட்டது. அப்பொழுதுதான் அவர் மனதில் ஒன்று தோன்றியது, அக்னி இருக்கின்றதே, அது எல்லாவற்றையும் எரித்தது. எதை எது என்று பார்த்தால் பூமிக்கு மேலே இருக்கும்படியான மரத்தை எரித்ததே தவிர பூமிக்குள்ளே இருக்கும்படியான வேரை அழிக்கக்கூடிய சக்தி தீக்கு இல்லை. வேர் உள்ளே இருந்ததானாலோ மழை பொழிந்ததுமே முளைத்துவிட்டன மூங்கில்கள். அந்த மாதிரித்தான் எத்தனையோ பிறவிகள் நாம் அடைந்து மனித ஆன்மாவை அடைந்திருக்கின்றோம். பாபத்தை தூண்டக்கூடிய வாசனா பலம் உள்ளுக்குள்ளே வேர் மாதிரி இருக்கின்றது. பிராயச்சித்த கர்மாக்கள் இருக்கின்றது பாருங்கள். அது மேலே இருக்கின்ற மூங்கில்கள் செடி கொடிகளை அழிப்பது போல பாவத்தை போக்குமே ஒழிய பாபங்களை செய்வதற்கு நம்மை தூண்டக்கூடிய உள்ளே இருக்கின்ற கெட்ட வாசனைகளை போக்கடிக்காது. அந்த சக்தி பிராயசக்த கர்மாக்களுக்கு கிடையாது. பாபங்களை வேரோடு களைய வேண்டுமானால் வாசுதேவ பாராயணம் எம் பெருமானை உள்ளுக்குள்ளே நிலைபெறச் செய்ய வேண்டும். விடாமல் அவனை நினைக்க வேண்டும். பிரகலாதனுக்கு இந்த அறுபடாத நினைவு சித்தித்தது. சர்வ சதா காலமும் சந்த தாரையாக விடாமல் அவனை யார் நினைக்கின்றார்களோ அத்தகையவர்களை மறுபடியும் பாவம் செய்கின்ற சித்தி ஏற்படாமல் ரட்சிக்கின்றான் பரமாத்மா. ஆகையினாலே பரமாத்மாவை மனதில் தியானம் பண்ண நம் கெடுதல்கள் நீங்கி பவித்திரம் ஆகின்றோம். வான்முகில் விழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
Pingaksham, Vajavatram, Chaturthakam.